நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க அனுபவம் மிக்க ஒரு விவசாயி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா கவுண்டன்புதூர்லேருந்து விபி ராஜு. இன்னைக்கு வந்து நம்ம மஞ்சள் பயிரில் சிறந்த மகசூல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களோட அனுபவத்தில் என்னென்ன பயிரெலாம் சாகுபடி செஞ்சுருக்காங்க, இதை நம்ம முதல்ல கேட்க போகிறோம். ஐயா வணக்கங்க. உங்களை பற்றியும் உங்களுடைய அனுபவம், நீங்கள் என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க, இந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
என்னோடய பேர் ராஜுங்க. நான் ஒரு 30 வருஷம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேனுங்க. மஞ்சள் போட்டிருக்கேனுங்க, கரும்பு, வாழை, மரவள்ளிக்கிழங்குங்க, மக்காச்சோளம் போட்டிருக்கிறேன். இந்த பயிர்கள் தான் நான் அதிகம் பண்ணிகிட்ருக்குறேங்க. நிலக்கடலையும் போட்டிருக்குறேங்க. ரொம்ப முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் கம்பு, கேழ்வரகெல்லாம் போட்டிருக்குறேங்க. ஊடு பயிராக வந்து இது உளுந்து, தட்டைக்கொட்டைங்க, இதுக்கெல்லாம் போட்டிருக்குறேங்க. நிலக்கடலை பயிருக்குள்ளேங்க. மஞ்சளுக்குள்ளே வந்து வெங்காயம் போட்டிருக்குறேங்க. இப்போ கூட மஞ்சளுக்குள்ளே வெங்காயம் போட்டிருக்குறேங்க. எப்பவுமே ஊடு பயிராக போடுங்க. சேனக்கிழங்கு போடுங்க.
நிறைய பயிர் சாகுபடி பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து மஞ்சள் சாகுபடி, அதில் வந்து என்னென்ன முறையெல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டுருக்கீங்க, எந்த முறையில் பண்ணனா நமக்கு நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் அனுபவத்துலேருந்து எங்களுக்கு சொல்லுங்கள்.
மஞ்சளுக்கு வந்துங்க நல்ல உழவு போட்டுக்கணுங்க. 4-5 உழவு போட்டுக்கணுங்க. நல்லா புழுதி பண்ணிக்கணுங்க. முடிஞ்சால் குப்பை வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து 40 வண்டி 50 வண்டி குப்பை போடணுங்க. குரும்பையாட்டு பட்டி கிடச்சுன்னா பட்டி வைக்கலாங்க. பட்டி வச்சா நல்ல இதுங்க. மஞ்சள் வந்து நல்ல உழவு போட்டுங்க. பார் வந்து 1.5 அடிக்கு பார் போடிச்சுங்க. ஒன்றா வந்து கொத்தி போடலாங்க. பாருக்குள்ளே கொத்தி போடலாம். இல்லைன்னா வந்துங்க பொம்பளையால் விட்டு தண்ணி விட்டு ஊனலாங்க. மஞ்சள் 1.5 அடிக்கு ஒரு மஞ்சள் வந்து ஊனலாங்க. ஊனிட்டு கரெக்டாக பக்கமாக வந்து 30 நாளில் வந்து களையை வெட்டி அதுக்கு தேவையான உரத்தை கொடுத்து நல்ல விதமாக மகசூல் எடுக்கலாங்க.
இப்போது மஞ்சளுக்கு வந்து உழவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னாக்க நமக்கு அந்த பருவம், என்ன ரகம், அதெல்லாமும் முக்கியம் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
மஞ்சளுக்கு வந்து உங்களுக்கு 8 நம்பர் போடுறது அப்படின்னா சித்திரை மாதமே போட்டுறணுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே போட்டுறணுங்க. கார்த்திகை மாறிலேயே அது மஞ்சள் வெட்டிடலாம். மற்ற ரகமெல்லாம் நாட்டு ரகம், 10 நம்பர், ஒரிசா, இதெல்லாம் வந்துங்க வைகாசி ஆணி வரைக்குமே போடலாம். அதனால் வந்து 8 நம்பர் போடுறதுனா மட்டும் சித்திரையிலேயே போட்டுறணுங்க.
சரி, இப்போ ரகம் சொல்லும்போது 2-3 சொன்னீங்க, 8 நம்பர், 10 நம்பர், அப்புறம் ஒரிசா ரகம், நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரகங்களில் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எது போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எது நல்ல மகசூல் கொடுக்குது உங்களுடைய அனுபவத்தில்?
ஆரம்பத்தில் நாங்கள் வந்து நாட்டு ரகம் தான் போட்டுட்ருந்தோங்க. நாட்டு ரகம் வந்து நாட்டு ரகத்துலேயே வந்து 25 குவிண்டால் 30 குவிண்டால் கூட எடுத்தங்க. அது என்ன ஆகுதுன்னா நோவுக்கு வந்து தாங்கறதில்ல. கிளங்கழுகள் நோயின்னு வர்றபோதுங்க நாட்டு ரகம் வந்து தாங்கறதில்ல. இப்போ புதுசாக வந்திருக்கிற வெரைட்டி வந்து கொஞ்சம் நோவுக்கு வந்து தாங்குது, கிளங்கழுகள்ல தாங்கி வருதுங்க. அதனால் இப்போ நாங்கள் நாட்டு ரகத்தை விட்டுட்டு 10 நம்பர், 8 நம்பர் இந்த மாதிரி ரகத்தை நாங்கள் போடுறோங்க. ஒரு 3-4 வருஷமாக வந்து 10 நம்பர் தான் போட்டுட்ருக்கானுங்க. நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க.
இப்போது விதை வந்து நல்ல விதையாக இருக்கணும் இல்லைங்களா? விதை நீங்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, எங்கே வாங்குறீங்க, அதுக்கு வந்து விதை நேர்த்தி எல்லாம் பண்ணி போடணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா?
விதை வந்து நாங்கள் வெட்டி எடுக்கிற போதாங்க நல்ல நோவு இல்லாத விரலையை பார்த்து, தனி ஒத்த விரலையை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நிழலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போவே வந்து விதை நேர்த்தி பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சள் போடுற போது வந்துங்க மைக்கிற விதை நேர்த்தி பண்ணி தான், மருந்தில் நினச்சி தான் மஞ்சள் போடுவோங்க. நிழலில் இருக்கவனுங்க கரெக்டாக மஞ்சள் போட்டு வச்சோம்னா நல்ல மஞ்சள் வந்து முளைப்பே வந்துருங்க. ஒரு 1 இன்ச் நீளத்துக்கு முளைப்பே வந்துருங்க நாங்கள் மஞ்சள் போடுற போது. அது மஞ்சள் போட்டோன்னே அப்போவே வந்து ஒரு 25 நாளில் முளைப்பு வந்துருங்க. விதை நேர்த்தி பண்ணுற போது முதல்ல வந்து மானோக்ரோட்டா பாஸ் எடுத்துங்க. அது ஒரு 250 மில்லி ஒரு அண்டா தண்ணியில் ஊற்றிக்கிறதுங்க. மஞ்சள் எடுத்து அதில் கொட்டுறதுங்க. ஒரு 4 தடவை 5 தடவை கொட்டிட்டு மைக்காவது ஒரு 50 மில்லியோ 60 மில்லியோ மைக்காவது அதுக்குள்ளே ஊற்றிக்கிறேங்க. எவ்வளோ மஞ்சள் இருக்குதோ அந்தளவுக்கு வந்துங்க ஊற்றி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் மஞ்சளை உள்ளே ஊற வச்சிருவானுங்க இந்த மருந்து தண்ணிக்குள்ளே. அப்புறம் எடுத்து நிழலில் மஞ்சள் போட்டு வச்சிருவானுங்க. பரப்பி விட்டு வச்சுட்டு மைக்காவது ஒரு நல்ல அந்த ஈரம் போகிற போன ஒரு பாடு குட்டாக வச்சுக்கலாங்க. மேலே வாழைச்சருவு, பச்சைச்சருவு, வாழைச்சருவில் போட்டு மூடி வச்சுட்டா முளைப்பு அருமையாக வருங்க.
இது வந்து நீங்கள் சேமித்து வைக்கும் போதே மருந்தில் நினச்சி வச்சுருவீங்களா?
சேமித்து வைக்கிற போதே வந்துங்க இந்த மருந்தில் விதை நேர்த்தி பண்ணிடுவோங்க. மைக்க போடுற போது வந்துங்க இந்த நுண்ணோட்ட கலவையில் எதுவும் இல்லை, நினச்சி எடுத்து போட்டுக்கோங்க.
சரிங்க. இப்ப மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து பயிர், அப்படிங்கும் போது நீங்க இடையில ஊடு பயிர் எதுவும் சாகுபடி பண்ணுவீங்களா?
ஊடு பயிர் வந்து வெங்காயம் போடலாங்க, மஞ்சள்ல மக்காச்சோளம் போடுறாங்க. நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் தான் போட்டுக்கிறோங்க. வெங்காயம் 60 நாளில் வந்துடுதுங்க. செடி வர்ற போது வந்து மற்ற வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு மஞ்சளில் வேலை செய்யறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. மக்காச்சோளம் போட்டோம்னு நிழல் கட்டிங்க, மஞ்சள் பயிர் வந்து கொஞ்சம் நீத்தமாக வந்து அப்புறம் டெவலப் ஆகுங்க. சேனக்கிழங்கு உள்ளேயே போட்டுருங்க, அது மஞ்சள் வெட்டுற போதே வெட்டிக்குவோங்க. அது சேனக்கிழங்கு அது எப்பவுமே வந்து ரெகுலராக போட்டுக்கிறதுங்க. இந்த வரப்புகளில் அதை கொத்தி போட்டுக்குவோங்க. சேனக்கிழங்கு இந்த முட்டு வலிச்சளவுக்கு ஆயிக்குங்க. சேனக்கிழங்கு நல்லா வைக்கிற போது அதுக்கொசரம் வருஷம் வருஷம் சேனக்கிழங்கு போடுங்க. 3 அடிக்கு 4 அடிக்கு ஒவ்வொன்று போட்டுட்டே இருக்கலாங்க. அதே வந்து 5 டன் 6 டன் நல்ல விதம் வரபோது 10 டன் கூட ஆயிருங்க அது சேனக்கிழங்கு.
சரிங்க. இப்போ மஞ்சள் வந்து தண்ணி விட்டு ஊனிடுறதாகவும் அது ஒரு முறையாகவும் சொன்னீங்க, அல்லது கொத்தி விட்டு போடலாம், எப்படி வேணால் போடலாம். இப்போ அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு தண்ணி என்ன இடைவெளியில் பாய்ச்சிட்டு இருக்கணுங்க?
தண்ணி வந்து உங்களுக்கு ஈரங்காயாவது முதல்ல முளைச்சி வர வரைக்கும் ஈரங்காயாவது விட்டு இருக்கணுங்க. வார ஒரு தண்ணி, ஒரு 5 நாளைக்கு ஒரு தண்ணி கூட விடணுங்க. ஒரு சில பூமி பொறுத்து களிமண் காடாக இருந்துச்சுன்னா 10 நாளைக்கு ஒரு தண்ணி கூட விடலாங்க. ஆனால் செம்மண் காடுக்கெல்லாம் வந்து 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டு ஆகணுங்க. அப்புறம் மஞ்சள் செடி வந்து ஒரு 1 அடி உயரம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுட்டு இருந்தால் போதுங்க.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இந்த களை வெட்டுறது, மண் அணைக்கிறது, அப்புறம் உரம் கொடுக்கறது, இதெல்லாம் வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ மஞ்சளுக்கு எந்தெந்த சமயத்தில் களை எடுக்கிறது, இந்த உரம் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணணுங்க?
முதல்ல வந்துங்க ஆதி காலத்தில் எங்கள் அப்பாவெல்லாம் பண்ணி பண்ணுற போதுங்க மஞ்சளுக்கு வந்து 70 தண்ணி 7 களைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து களையே வெட்ட வேண்டாங்கிறாங்க. இன்றைக்கி புல்லு களை வர்றதை மட்டும் அகற்றிட்டுங்க, உப்பு அப்படியே மேலே வச்சா போகுது. களை வெட்டினா அந்த மஞ்சளுடைய வேரெல்லாம் வெட்டு விட்டு போயிடுது, மஞ்சள் நோவில் அடிபடுது. அதனால் களையே வெட்ட வேண்டாம்னு இன்றைக்கி டெக்னாலஜியில் சொல்கிறாங்க. அனுபவம் பாய்ந்த விவசாயிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு களை வெட்டுவோங்க அந்த உப்பு வைக்கிறதுக்கோசரங்க. மஞ்சள் வந்து இந்த ஓரமாக ஊனி இருப்புங்க, அதை பாருக்கு சென்றாக வர்றதுக்கோசரம் வந்து மண் எழுத்து அனுப்புங்க. ஒரு களை அதாவது ஒரு 35 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே அதை பண்ணிக்குவோங்க. ஏகம் செடி முளைச்ச ஒருப்பாடுங்க அந்த களையை வெட்டிக்குவோங்க. அதோட சரிங்க, மைக்கோ களை வெட்ட மாட்டேங்க, பில்லு பிடுங்க. இதோட சரிங்க.
என்ன உரம் கொடுப்பீங்க, எப்போ எப்படி கொடுப்பீங்க?
உரம் வந்து அந்த 30 நாள் களை வெட்ட போது இருக்க கொடுத்துங்க. பாஸ்பேட்டுங்க, பொட்டாசுங்க, யூரியா மூணையும் கலந்து கொடுப்புங்க. மைக்கோ வந்து அப்படியே மேலே தான் போட்டுவிட்ருவோங்க. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்கா, 5வது மாதத்தில் இருக்காங்க. அப்புறம் விரலையோட டைமில் வந்து ஒருக்கா அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்ருவோங்க.
அப்போ மஞ்சளுக்கு அந்த ஒரு தடவை தான் களை வெட்டுவீங்களா?
களையை வெட்டுறதில்லைன்னு பாருங்க, ஒரே களை தானுங்க. மஞ்சள் போட்டோன்னுங்க களைக்கொல்லி அடிப்புங்க. களைக்கொல்லி வந்து ஒரு கம்மியான டோஸில் அட்டடாப்போ இல்லை வேறு ஏதோ ஒன்றா நாங்கள் அடிப்புங்க. இந்த களைக்கொல்லியினுடைய வீரியம் குறைஞ்சோடனே மைக்கோ களை முளைக்குங்க. அதில் கொஞ்சமாகத்தான் முளைக்குங்க, அதை பொம்பளையால் விட்டு கைப்போட பிடிங்கி விட்டுலாங்க.
சரிங்க. இப்போ நீங்கள் ஊடு பயிராக வந்து சேனக்கிழங்கு இல்லது வெங்காயம் இதெல்லாம் போடுறீங்க, அப்படி போட்டாலும் கூட இந்த மாதிரி களை முளைச்சி அது எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா?
ஆமாம்மாங்க, அது களை வந்து நம்ம வெங்காயம் போட்டாலும் சேனக்கிழங்கு போட்டாலும் களை வந்து இது இருங்க. அதனால் களைக்கொல்லி அடிக்கிறதுனால வந்து பாதிப்பு இல்லைன்னு வருங்க, ஆள் கம்மியாக தான் பிடிக்குங்க, அதனால் எந்த பாதிப்பும் இல்லைங்க.
சரிங்க. இப்போ பொதுவாக மஞ்சளில் நீங்கள் சொன்னீங்க பழைய நாட்டு ரகம் வந்து நோய் தாங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் பகுதியில் நீங்கள் சாகுபடி செஞ்சதில் என்ன நோய் தாக்கியிருக்கு, பூச்சி ஏதாவது தாக்குதல் இருக்குதா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கை எடுப்பீங்க?
நோய் தாக்குதல்னாங்க மஞ்சளை பொறுத்தளவு கிழங்கல்கள் தானுங்க. அது வந்து மஞ்சளுக்குள்ளேயே பூராமே தின்னுவோடுங்க, மேல் தொப்பை மட்டும்தான் இருக்குங்க. ரொம்ப பாதிப்பு அதுதானுங்க. வேறு நோயெல்லாம் உங்களுக்கு சருகு நோய், இலைப்பள்ளி நோயின்ட்டு ஒன்று வருங்க, அதெல்லாம் கூட அதிக பாதிப்பு இல்லைங்க. இந்த கிழங்கல்கள் தான் ரொம்ப பாதிப்புன்னு பாருங்க. ஈல்டு வந்து ரொம்ப குறையிறதுக்கு காரணமே, அதாவது 3 குவிண்டால் 4 குவிண்டால் வர்ற காடெல்லாம் இருக்குதுங்க. அதே கிழங்கல்கள் இல்லைன்னா 30லேருந்து 40 குவிண்டால் எடுக்கிற விவசாயிகள்லாம் இருக்காங்க. சராசரி வந்து 20 குவிண்டால் எடுக்கணுங்க. அதுதான் வந்து ஓரளவு கட்டுவழியாகக்கூடிய விவசாயிங்க. ஆனால் அந்த கிழங்கல்கள் உழுந்துட்டா ரொம்ப நஷ்டமாகுங்க.
சரிங்க. இந்த கிழங்கல்கள் நோயை எப்படி கட்டுப்படுத்தலாங்க?
அதுக்கு வந்து இந்த ப்ளூ காப்பரா ட்ரைகோடர்மா விரிடிங்கிறத தண்ணியில் கலந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிற போது விடணுங்க. அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகுங்க.
இதனுடைய அறிகுறிகள் எப்படி நம்மளுக்கு தெரியுங்க?
அது உங்களுக்கு சரு காஞ்சு குறுத்தே காயுங்க. குறுத்தே காஞ்சு தனியே அது செடி அழுகின மாதிரியே தெரியுங்க. அது பார்த்தாவே காட்டுக்குள்ளே ஏகமாக அங்கொன்னுங்கன்னு தெரியுங்க. பிடிங்கி பார்த்தோம்னா உள்ளே பூரா கச கசக்கதுன்னு புழுவு இருக்குங்க. அதை பார்த்து அப்போவே நம்ம அதுக்கு ஏதோ ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்துக்கணுங்க.
இது ஆரம்பத்திலே கவனித்து நடவடிக்கை எடுத்துட்டோம்னாக்க எந்த அளவுக்கு நம்ம நஷ்டத்தை தவிர்த்துக்கலாம்?
ஓரளவுக்கு ஒரு 20% நஷ்டத்தை குறைச்சிக்கலாங்க. நம்ம முழுசாக 70-80% ஈல்டு எடுத்துக்கலாங்க. மருந்து அடிக்காது விட்டோம்னா 100% காலிங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
இந்த நோய் வராமல் எப்படி தடுக்கலாங்க?
தடுக்கிறதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம விதமஞ்சலில் வந்து நம்ம நோய் இல்லாத விதமஞ்சல் எடுத்துட்டோம்னாங்க. கரெக்டான பக்குவமான முறையில் நம்ம மருந்து அடித்து நம்ம இது கொண்டதோம்னா ஓரளவுக்கு தடுக்கலாங்க. மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க. கிழங்கு விரலி ஓட்டம் வர டைமில் வந்துங்க அடமழை பிடிச்சிச்சின்னா, அதிகமான மழை பெஞ்சுனாங்க, வடிகால் வசதி இல்லைன்னா என்ன மருந்து அடித்தாலும் வந்துங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கிழங்குகள் வந்தே தேருங்க.
இப்போது விதை கிழங்கு நல்லதாக தேர்ந்தெடுத்து கிழங்கு நேர்த்தி பண்ணி போடுறோம். அப்படி இருக்கும்போது இது இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது முறைகள் பின்பற்றினா இதை தடுக்க முடியுமா?
ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உழவு தான், அந்த கூட்டுப்புழுவுகள் எல்லாம் அழிச்சிட்றேங்க. அழிச்சிட்டு ஓரளவுக்கு தண்ணி வந்து குறைச்சி கட்டணுங்க. இப்போ மண்ணை பொறுத்துன்னு பாருங்க, இப்போ களிமண் கடை இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஈரம் காயாது, அதுக்கு தண்ணி குறைச்சி கட்டிங்க. செம்மண் கடை இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஈரம் காய்ஞ்சி போயிருங்க, அதுக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக கட்டணுங்க. அப்புறம் இந்த தடுப்பு நடவடிக்கை, இன்றைக்கி வந்து இந்த டைகோடெர்மா விரிடின்ட்டு அதைத்தான் வந்து இன்றைக்கி தண்ணியில் கலந்துட்டோம், நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க. வேறு ப்ளூ காப்பர் இதெல்லாம் விட இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்க. எங்களுக்கு பக்கத்தில் அந்த பன்னாரி சோசில் தயாரித்து கொடுக்குறாங்கங்க, அங்கே வாங்கிட்டு வந்து வைக்கோங்க.
சரிங்க, இப்போ அந்த பாதிப்பு வந்து கிழங்குகள் நோயினால
தான் மெயின் ரீசனுங்க.
இப்போ அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா சொன்னீங்க. களை எடுக்கிறது, நோய் தடுக்கிறது, இது ரெண்டு தான் பெரிய வேலை இல்லைங்களா? அதுக்கப்புறம் அறுவடையை பற்றி சொல்லுங்க.
அறுவடை வந்துங்க 10வது மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணுறோம். தாள அறுத்து போட்டுறோங்க. தாள அறுத்து நல்லா காஞ்ச ஒருப்பாடு தண்ணி விட்டு மஞ்சளை வெட்டுறோங்க. வெட்டி எடுத்து நம்ம வித மஞ்சளுக்கு எடுத்தது போக பாக்கி வந்து நம்ம ஆண்டா வச்சு வேவிச்சிட்றோங்க. வேவிச்சு நல்லா காஞ்ச ஒருப்பாடு அதை பாலிஷ் பண்ணி ஈரோடு மார்க்கெட் கொண்டு போகிறோங்க.
சரிங்க, இப்போது மஞ்சள் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் வேக வச்சு பாலிஷ் பண்ணி நம்ம மார்க்கெட் கொண்டு போகிறோம். மார்க்கெட் கொண்டு போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கணும் இல்லைங்களா? இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம்னாக்கா மஞ்சள் விலை வந்து இறங்கும் முகத்தில் தான் இருக்குது. எப்படி இதை நீங்கள் சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ வந்து விலை கிடைச்சிதுன்னா ஒரு குறைஞ்சபட்ச லாபமாவது கிடைக்கணும் இல்லைங்களா? என்ன விலை விற்றுதுனாக்கா உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். இப்போ நிலைமை எப்படி இருக்குங்க?
இப்போ வந்துங்க இப்போ விற்கிற விலை வந்துங்க நான் போட்டிருக்கிற முட்டு வலிக்கு தாங்க. முட்டு வலிக்கே நல்ல விதமாக வந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப அதிகபட்சம் ஒரு 50 வண்டி குப்பை நல்ல விதமாக இது பண்ணோம்னாவே வந்து முட்டு வலிக்கு ஆகாதுங்க. அசல் ஆகணும்னா குவிண்டல் வந்து 7 ரூபா 8 ரூபாய்க்கு விற்றா தான் அசலாகுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு விற்றா தான் உங்களுக்கு வந்து விவசாயத்தில் லாபம் கிடைக்குங்க. குறைஞ்சபட்சம் மாசூல் ஓரளவுக்கு ஒரு 20 குவிண்டால் வந்து 10 ரூபாய்க்கு விற்றுச்சுனாங்க, ஒரு குவிண்டாலுக்கு வந்து ஒரு 2000 ரூபா லாபம் கிடைக்குங்க. அப்போ 20 குவிண்டாலுக்கு 42-40,000 ரூபா லாபம் கிடைக்குங்க. அது இல்லைன்னா வந்து லாஸ் தானுங்க.
சரிங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விலை குறைவாக இருக்குது அப்படின்னாக்க விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம அதை எதிர்நோக்கி வந்து மஞ்சளை சேமித்து வச்சுருந்து விலை ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
இந்த 3 வருஷமாக வந்து விலை குறைஞ்செடுத்தா இருக்கங்களோடய ஏறின மாதிரி இல்லைங்க. மஞ்சள் இருப்பும் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்குது. இப்போ மண்டியில் கேட்டோம்னா இப்போ இருக்கிற மஞ்சளே இன்னும் 2-3 வருஷத்துக்கு வந்து தாங்க, அதனால் இப்போதைக்கு விலை ஏற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்காவது மஞ்சள் போட்டுட்டு தான் இருக்கிறான். மஞ்சள் விலை இறங்கிச்சுட்டு யாரும் போடாது இல்லைங்க, போட்டுட்டு தான் இருக்கிறான். என்ன மேடம், விவசாயத்தை விட்டு போக முடியாதுல்ல, நாங்கள் விவசாயத்தை பண்ணி ஆகணுங்க, வேறு வழி இல்லை. சேமிப்புன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு போய் எடுக்கிறேங்க. அவிய வந்து லோன் கொடுக்குறாங்க, ஒரு 50%, 60%. இப்போ 6 ரூபாய்க்கு வச்சுனாங்க, ஒரு சட்டைக்கு ஒரு 3 ரூபா, குண்டாலுக்கு 3 ரூபா, அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. விலை ஏறுற போது நான் வந்து மஞ்சள் போட்டுக்கலாங்க, அது ஒரு சலுகை இருக்குதுங்க கவர்மெண்ட்டில். ஆனால் வந்து இதையே எத்தனை வருஷத்துக்கு வச்சுருக்க முடியுங்க? ஒரு 2 வருஷம் வச்சுருக்கலாம், 3 வருஷம் வச்சுருக்கலாம். இப்போ 3-4 வருஷம் ஆகி போச்சுங்க, விலை ஏறல. இன்னும் எப்போ ஏறுதுன்னு தெரியாது, அன்றைக்கி நாங்கள் வந்து கவலைப்பட்டுருக்குறேன்னு பாருங்க.
எவ்வளோ வருஷத்துக்கு மஞ்சள் இருப்பு வைக்கலாங்க?
6-7 வருஷம் வச்சுருக்கலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து செலவு அதிகமாகுதுங்க. அந்த மாத்திரை வைக்கணுங்க, பூச்சி நோய் மஞ்சள் ஓட்டைகளுக்கு இருக்குது, மாத்திரை வைக்கணுங்க, குடோன் வாடகை, இது செலவு அதிகமாகிட்டு தான் இருக்குங்க. அது வரைக்கும் நாங்களும் தாங்கணுங்க, அதனால் வந்து சிரமந்தான்னு வருங்க.
சரிங்க, இப்போ நஷ்டம் அப்படிங்கிற போது விவசாயிகள் வந்து அதை செய்ய முடியாது இல்லைங்களா? ஏதோ 1 வருஷம் செஞ்சோம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக நிலைமை இப்படியே இருந்துச்சுனாக்க நீங்கள் இதை எப்படி அப்புறம் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி பண்ணிட்டுருங்க, எப்படி சமாளிக்கிறீங்க?
வேறு வழியே இல்லைங்க, அதுதான் நாங்கள் விவசாயத்துக்குன்னு பிறந்துட்டுங்க. விவசாயத்தை விட்டு போட்டு நாங்கள் எங்களுக்கு வேறு தொழில்னு தெரியாதுங்க, வேறையும் போய் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்துங்க மாட்டு பயிரை அதை ஒன்று பண்ணிக்க வேண்டியதானுங்க. இப்போ நான் 2 ஏக்கரா 3 ஏக்கரா போட்டுடுதுங்க இந்த 2 வருஷமாக. இப்போ இந்த வருஷம் 1/2 ஏக்கரா குறைச்சிட்டுங்க. குறைச்சிட்டு மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கிறேன், வாழை கொஞ்சம் போட்டு, இப்படி வேறு பயிரை இது பண்ணி நாங்கள் ஈடு கட்டிக்க வேண்டியதானுங்க.
மஞ்சள் காட்டில் போடுற ஊடு பயிர், அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா?
அதுலேருந்து இந்த மஞ்சள் போடுற முட்டு வலிக்கு மட்டும்தான் எடுக்க முடியுங்க. அது ஒன்றும் பெருசாக வந்து அதை எடுத்து நாங்கள் குடும்பம் நடத்த முடியாதுங்க. இந்த மஞ்சள் முட்டு வலிக்கு அது தாக்கு பிடிக்குன்னு வருங்களேன்.
சரிங்க. இப்போ மஞ்சள் சாகுபடி பண்ணும்போது வந்து சாகுபடி பரப்பை வந்து குறைச்சிட்டு வேற பயிர்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த வேற பயிர்களில் வந்து மரவள்ளி அதிகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மரவள்ளி சாகுபடி பற்றி சொல்லுங்களேன். மரவள்ளி வந்து என்ன மாதிரி தட்பவெப்பநிலை மண் இதுக்கு நல்லா வரும், நீங்கள் என்ன மாதிரி ரகங்கள் போடுறீங்க, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
மரவள்ளி கிழங்கு எல்லா மண்ணிலையுமே ஓரளவுக்கு வருதுங்க. களிமண் காட்டில் வந்து வர்ற மரவள்ளி கிழங்கு நல்லா உருட்டாகவும் குட்டையாகவும் இருக்கிறதுனால இந்த சிப்ஸுக்காரர் வந்து அதிகமாக வாங்கிக்கிறாங்க. சிப்ஸுக்காரன் நல்லா விலை கொடுக்குறாங்க. இப்போ எங்களுதெல்லாம் செம்மன் காடுங்க. செம்மன் காடு என்ன ஆகும்னா நீளமாக கிழங்கு ஆகுங்க. நீளமாக கிழங்கு வருங்க, கொஞ்சம் உருட்டு பெருசாக வராதுங்க. இது வந்து மில்லுக்குத்தான் நாங்கள் கொடுத்தாகணுங்க, அந்த பவுடர் பண்ணுற மில்லுக்குத்தான் நாங்கள் கொடுக்குறோங்க. இந்த சிப்ஸை கொடுக்குற போது விலை கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. மில்லுக்குள்ள தான் விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. 10 மாதம் பயிர் தானுங்க எதுவுமே. அப்புறம் முட்டு வலி ரொம்ப கம்மிங்க மரவள்ளிக்கு. மஞ்சளுக்கு பார்க்குற போது இது வந்து ரொம்ப கம்மி முட்டு வலி. தண்ணிக்கு தாங்கக்கூடிய பயிருங்க இது. ஏழை விவசாயிகளுக்கான பயிருங்க மரவள்ளி. கம்மியான தண்ணி இருந்தால் போதுங்க.
என்ன ரகம் போடுவீங்க?
அதில் 2-3 ரகம் இருக்குங்க. அதை பற்றி எனக்கு, ரகத்தை பற்றி எனக்கு தெரியலைங்க. எங்கள் பக்கம் எல்லாம் அந்த மில்லில் கொடுத்த ரகம் ஒரே ரகத்தை நாங்கள் போட்டுட்ருக்குறோங்க. அதில் மரவள்ளி ரகம் என்னங்க அதை பற்றி எனக்கு அதிக விரிவாக தெரியாதுங்க.
சரி, இப்போ மரவள்ளி சாகுபடி அப்படிங்கும்போது அந்த குச்சி தான் நம்ம போட்டு இது பண்ணுறோம். சொல்லுங்கள் சாகுபடி முறைகள் எப்படி, அதாவது நிலம் தயார் பண்ணுறதுலேருந்து குச்சி போடுறது எல்லாமே விவரமாக சொல்லுங்கள்.
அதுக்கு மஞ்சளுக்கு மாதிரி உழவு போட்டுக்கிறங்க. மஞ்சளுக்கு 6 அளவு 7 அளவு போடுறேங்க. இதுக்கு 2 அளவு 3 அளவு இருந்தால் போதுங்க. பாரம் பிடிச்சிக்கலாங்க, பாத்தியம் பிடிச்சிக்கலாம். 2.5 அடிக்கு 2 அடிங்க. நல்ல வளமான பூமியாக இருந்துச்சுன்னா 3 அடிக்கு 3 அடியே போடலாம், ஊனலாங்க. கொஞ்சம் மண்ணனுடைய வளம் கம்மியாச்சுன்னா 2.5 அடிக்கு 2.5 அடிங்க பார் பிடிச்சிக்கிறோம், இல்லைன்னு பாத்தியில் ஊனலாங்க. ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு குச்சி வெட்டிங்க. அவியில் ஊன்றதுக்கு ஆள் தனியாக இருக்காங்க கான்ட்ராக்டருங்க. அவியில் குச்சி கொண்டு வந்து ஊனி கொடுத்துருவாங்க. குச்சி கொண்டு வந்து அதை அவை கட் பண்ண விற்பாடு நம்ம அதை விதநேர்த்தி பண்ணிக்கலாங்க. விதநேர்த்தி இதில் எமிசான்லேயும் வேறு எதுவும்லையும் விதநேர்த்தி பண்ணிக்கலாங்க. விதநேர்த்தி பண்ணி ஊனிட்டுங்க, குச்சி தலையிற வரைக்கும் ஓரளவுக்கு ஈரங்காயாவது தண்ணி விடணுங்க. தலைஞ்சி ஒரு 1.5 அடி 1 அடிக்கு பயிர் வந்துச்சுன்னா அப்புறம் 5 நாளைக்கு ஒருக்க விடலாங்க. அப்புறம் அதுக்கு மேலே நல்ல நிழல் கட்டிச்சுன்னா மாதம் ஒரு தண்ணி விட்டால் போதுங்க.
இதில் வந்து முட்டு வலி செலவு ரொம்ப குறைவு தான்,
ரொம்ப குறைவு தாங்க. ஒரு களை தான் வெட்டுறங்க. அப்புறம் களைக்கொல்லி ஃபஸ்ட்லேயே அடிச்சு விட்டதுனால அதிகமாக ஒன்றும் போடு வரதில்ல, நிழல் கட்டிக்குதுங்க. பிள்ளை களையே வராதுக்கு சான்ஸே இல்லைங்க. அப்புறம் ஒரு களை வெட்டிட்டு அந்த உப்பு கொடுக்குறதோட சரிங்க. மைக்காவது 7வது மாதம் 8வது மாதத்தில் பொட்டாஸ் மட்டும் தண்ணியில் கரைச்சி விட்டால் போதுங்க. முட்டு வலி ரொம்ப கம்மிங்க. இப்போ 10 மாதத்தில் அவியில் மில்லுக்காரரே பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சிப்ஸுக்காரர் வந்தாலும் அவியில் பிடுங்கிக்கிறாங்க. மஞ்சள் வெட்டுற மாதிரி இதுக்கெல்லாம் செலவு இல்லைங்க, முட்டு வலி செலவு இல்லைங்க.
சரிங்க, இப்போ வந்து மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் 7வது மாதம் பொட்டாஷ் வைக்கிறோம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வெட்டுற வேலையும்
நமக்கு இல்லை, மில்லுக்காரர் வந்து வெட்டிக்கிறாங்க,
அவங்க வந்து வெட்டிக்கிறாங்க. இப்போ கிழங்கு வந்து அவங்க தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த குச்சிகள்லாம் நம்ம எதாவது பயன்படுத்த முடியுங்களா?
குச்சிகள்லாங்க முதல்ல வந்து விறகுக்கு எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருந்தேங்க. இப்போ யார் ஒருத்தர் வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ அப்படி இல்லைங்க, யாருமே கொடுக்கறது இல்லைங்க. அப்படியே ரொட்டா வேட்டில் ஓட்டி விட்டுறங்க. காட்டுக்கு எருவாய்க்குதுங்க நல்லா. அப்புறம் செடி வந்து கிழங்கு முத்தரிச்சு அப்படின்னாங்க, உங்களுக்கு வந்து தலைக்கு பழுத்து ஒழுவுங்க. 10வது மாதம் ஆட்டோமேட்டிக்காக தெரியுங்க நம்மளுக்கே. அதனால் வந்து இப்போ மில்லு கொடுக்குறதுனா அதை எடுத்து கொண்டு போய் செடி பிடிங்கி கொண்டு போய் டெஸ்ட் போடுறேங்க. அந்த 0.5 கணக்கு டெஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அப்போயே பிடுங்கலாங்க. இல்லைன்னா மைக்காவது ஒரு 5 நாள் விட்டு வச்சுருக்கலாங்க. மாவு சத்து எவ்வளோ இருக்குன்னு அவங்க போட்டு பார்ப்பாங்க. அது நல்லா அது 0.5 கணக்குங்க, 20 பாயிண்ட் 18 பாயிண்ட் அந்த கணக்கு இருக்குங்க. அது கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரேட் அதிகம் வருங்க.
எப்படிங்க இந்த 0.5 கணக்குங்கிறது?
10,000 ரூபாய்க்கு விற்றுருக்குது நாங்கள். இந்த மாவு சத்து நல்லா இருந்துச்சுன்னா முழுசாக 10,000 வருங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 8,500 இப்படி கொடுப்பாங்க. 0.5க்கு தகுந்த மாதிரி செப்ஸுக்காராக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே இல்லைங்க. மில்லில் 10 ரூபாய்க்கு வச்சு அப்படின்னாங்க, 10 ரூபாயின்னா இவி 12 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. இது ரேட் செப்ஸுக்கு கொடுத்தோம்னா நல்ல ரேட், ஏக்கராக குறைஞ்சி வச்சு ஒரு 5 ரூபா 20 ரூபா அதிகம் கிடைக்கும்.
சரிங்க, இப்போ நீங்கள் விதை குச்சி வந்து வெளியிலேருந்து ஆளுங்க இருக்காங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னீங்க. நம்மளாக போய் பார்த்தோம்னாக்கா அது நல்ல தரமானதா அப்படின்னு பார்த்து போடலாம். இப்போ அவங்க கொண்டு வந்து போட்டு தர்றாங்க அப்படிங்கும்போது அந்த தரம்லாம் சரியாக இருக்குங்களா? அதில் என்ன கவனம் நம்ம செலுத்தணும்?
அவை கொண்டு வந்து போடுறாங்கனாலுமே நாம் போய் எங்கே குச்சி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணுங்க. பார்த்துட்டு அதில் கள்ளிப்பூச்சி இல்லாத ரகமாக நோய் இல்லாத ரகமாக எடுக்கிறாங்களா என்னங்கிறது பார்த்துட்டுங்க. இந்த குச்சி மட்டும் எனக்கு கொண்டு வந்து போடணும்னா அவை போட்டு கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் வந்துங்க ஓரளவுக்கு அவையிலே நல்ல வெரைட்டி தான் கொண்டு வர்றாங்க. இருந்தாலும் நாம் வந்து செக்கப் பண்ணிக்கணுங்க, நாம் போய் பார்த்துக்கணுங்க.
இப்போ மரவள்ளியில் சொல்லும்போது ரொம்ப ஒன்றும் வேலை இல்லை, அந்த 1 மாதம் கழித்து ஒரு களை எடுத்து மண் அணைக்கிறதோட சரி அப்படின்னீங்க. இப்போது வேறு பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவதுலாம் வருமா மரவள்ளியில்?
மரவள்ளியில் அந்த கள்ளிப்பூச்சி ஒன்று தானுங்க இப்போ புதுசாக வந்திருக்குது. இப்போ ஒட்டுணி கவர்மெண்டில் கொடுக்குறாங்க விவசாய நிலையத்தில், அதை வாங்கிட்டு வந்து தான் கட்ட முடியுங்களோ. மருந்து அடிக்கணும்னா ரொம்ப சிரமங்க இதில், ஏன்னா ஏகமே வந்து நிழல் கட்டிக்குதுங்க. உள்ளே பூந்து ஆளுக்கு உள்ளே பூந்து மருந்து அடிக்க முடியாதுங்க. அடித்து அதே மேலேயே தான் மருந்து படுங்க. அதனால் இந்த ஒட்டுண்ணி ஒன்று தான் நல்ல வழிங்க. அது ஒட்டுண்ணி வந்து கண்ட்ரோல் ஆகுது, கட்டியிருக்கிறாங்க அதை. நாங்கள்
இப்போ எங்கே வாங்குறீங்க?
இங்கே பவானி சாகரில் வாங்குவோம்.
சரிங்க, இப்போ இந்த கார்டு வந்து நீங்கள் மரவள்ளி ஒரு தடவை போட்டு எடுத்ததும் ரொட்டவேட்டர் போட்டு அதை உழுது விட்டுறீங்க, திருப்பி அந்த காட்டில் எவ்வளோ நாள் கழித்து என்ன பயிர் வைப்பீங்க?
ஒரு 30 நாள் 40 நாள் விட்டாவே அது பூரா இத்துக்குதுங்க, அந்த குச்சிக்கு பூரா இத்துக்குங்க. வேறு நம்ம எந்த வெள்ளம் வேணாலும் பண்ணலாங்க. ஆனால் மரவள்ளி நான் வைக்க மீண்டும் அதுலேயே போட்டதில்லைங்க, இது வரைக்கும் போடலாமா எனக்குறது எனக்கு சரியாக தெரியலைங்க.
பொதுவாகவே பயிர் சுழற்சி பண்ணுறது நல்லது இல்லைங்களா? இது வரைக்கும் மஞ்சள் சாகுபடி பற்றியும் மரவள்ளி சாகுபடி பற்றியும் நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய ஆலோசனைகள் சொன்னீங்க. நம்ம நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, விபி ராஜு அவங்க மஞ்சள் தொடர்ந்து சாகுபடி செஞ்சுட்டு இருந்தாலும் விலை குறையக்கூடிய காலத்தில் மரவள்ளி சாகுபடி கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரெண்டு பயிர் சாகுபடியிலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்ன முறைகள் பின்பற்றினா நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிற விவரங்களையும் சொன்னாங்க. இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் மற்ற விவசாயிகளோட பகிர்ந்துக்கலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. +0422-243-1055 அப்படிங்கிற எண்ணில் எங்களை தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.